الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر وقال تعالى أيضا لكل أمة جعلنا منسكا على ما رزقهم من بهيمة الأنعام صدق الله المولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من كان له سعة ولم يضحى فلا يحلر مصلانا صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உம்மத்தில் தனது வாழ்க்கையை மக்களின் ஹிதாயத்தைக் கண்டு அர்ப்பணித்த முஹம்மது முஸ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த அஸ்ஹாபுகள் தாபிஈன்கள் தபீஈன்கள் நாளை கியாமம் பர்யந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றப் போகின்ற முஸ்லிம்கள் மொமின்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாம். அல்லாஹும் நிறையில்லமா மஸ்ஜிதிலே எத்திகாஃபுடைய நீயத்துடனும் அவனாலே அமானிதமாக கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடனும் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதை எதையெல்லாம் ஏவி அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் இன்பமான சுவனம் இருக்கிறது என்று வாக்களித்திருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலக்கி அவைகளை வாழ்க்கையில் இருந்து தயர்ந்து நடக்காவிட்டால் பயங்கர நரகம் இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை ஒவ்வொரு தராதரத்தில் வச்சுக்கிறார். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் படிப்பு கல்வியை கொடுத்திருக்கிறான், இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுப்பதில்லை, ஒரு சாதாரண பாமரராக அவர் வாழ்கிறார். இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பணத்தை கொடுத்திருக்கிறான், இன்னொரு மனிதனை அல்லாஹ் ஏழையாக வாழ வைத்திருக்கிறான். இன்னொரு மனிதனுக்கு நல்லொரு குடும்ப பின்னணியை கொடுத்திருக்கிறான், இன்னொரு மனிதனுக்கு அவ்வாறு நல்லொரு குடும்ப பின்னணியை கொடுப்பதில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு அல்லாஹ் சில நியமத்துக்களை சிலருக்கு கொடுத்தால் சிலருக்கு கொடுப்பதில்லை. இவ்வாறு உலகத்தில் வாழ்ற சந்தர்ப்பத்தில் துனியான விஷயங்கள்ல ஒரு மனிதர் எனக்கு இது கிடைக்கல ஆனா அவருக்கு அது கிடைச்சிருக்குது, எனக்கு இது கிடைச்சிருக்குது அவருக்கு அது கிடைக்கல என்று துனியான விஷயங்கள்ல கை சேதப்பட முடியும், கை சேதப்படக்கூடாது. ஆனாலும் துனியான விஷயங்கள்ல அவருக்கு சில நேரங்கள்ல அவ்வாறு ஒப்புமையை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அவர் ஒரு படித்தவராக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த இஸ்லாத்தில் இவருக்கு இந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது, எனக்கு அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் இல்லையே, நான் கைசேதத்தில் நஷ்டத்துக்குள்ள ஆளாகிட்டேனே என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாரையும் வைக்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்ல சிலருக்கு ஜகாத் என்று ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணத்தை கொடுத்திருந்தால் இன்னும் சிலருக்கு அந்த ஜகாத் கொடுத்த நன்மையை அடைந்து கொள்ள இன்னும் ஒன்றை ஏற்படுத்துகிறார். சிலர்கள் அவர்களுக்கு இருக்கும் வசதி வாய்ப்பை வைத்து ஹஜ் செய்கிறார்கள், இன்னும் பல அமல்களை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்னும் ஏழை மக்களுக்கு
சாமரர்களுக்கு, ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு, ஹஜ் என்ற அமலுக்காக செல்லாதவர்களுக்காக இந்த அஸ்ரு துல் ஹிஜ்ஜா, துல் ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களும் என்று அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் காட்டி வைத்திருக்கிறான். அதனால யாரும் எங்களுக்கு ஹஜ்ஜிட பாக்கியம் இல்ல, எங்கள்கிட்ட பணம் இல்ல, எங்கள்கிட்ட வசதி இல்ல, அதனால நாங்க இப்படியான ஒரு நிலையில இருக்கிறோம், எங்களுக்கு அமல்கள் செஞ்சு கொள்ள இயலாது, எங்களுக்கு இபாதத்துக்களை செஞ்சு கொள்ள முடியாது என்று வெறுமனே கைசேதப்படுறதும் ஆத்திரப்படுறதும் கவலைப்படுறதும் மட்டுமண்டல்லாம ஒவ்வொரு மனிதன்ட நிலையை வச்சும் ஒவ்வொரு மனிதன்ட கட்டத்தை வச்சும் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் அமல்களை நசீபாக்கி இருக்கிறார். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில நாங்க அந்த ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய அந்த 10 நாட்கள் நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வருடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் இஸ்லாமிய ஒவ்வொரு விசேஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்ன மாதங்கள் என்று வரும் பொழுது அது இஸ்லாத்திலையும் ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பாந்த சகோதரிகளே, பெரியார்களே, இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த ஒவ்வொரு வாரத்திலையும் சில சில நாட்களை குறிப்பிட்டு, சில சில மாதங்களை குறிப்பிட்டு, சில சில தினங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அமல் செய்ய வேண்டும், இபாதத்துக்கள்ல ஈடுபட வேண்டும், குறுகிய அமல்களை செய்து பாரிய அளவு நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கிறார். அந்தந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் சொல்லியோ சொல்லாமலோ, நாங்கள் அறியப்படுத்தியோ அறியப்படுத்தாமலோ எங்கட மாதங்களில் இந்த ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா வரக்கூடிய இந்த 2 மாதமும், ரமலானுடன் இருந்து அந்த இறங்கி வார பெருநாளும், இந்த ஈதுல் அல்ஹாவுடைய மாதமும் எல்லா மக்களும் அறிந்து வைத்திருக்கும் ஒரு மாதம். அந்நியர்களுக்கும் தெரியும் இவங்களுக்கு இப்படியான ஒரு மாதம் வரும், அந்த காலத்துல நோன்பு பிடிப்பாங்க, அதற்கு பின்னால் ஒரு நாளையில பெருநாள் கொண்டாடுவாங்க, இன்னும் ஒரு மாதம் வரும், அது ஈதுல் அல்ஹா இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம், அந்த மாதத்தில் அவர்கள் அவர்களுடைய மிருகங்களை அறுத்து பலியிடுவார்கள். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதை நாங்க தெரியப்படுத்தியோ தெரியப்படுத்தாமலோ அது அவங்களுக்கு தெரியும். இது முழு நாடும் அறிந்த ஒரு விஷயம். இதுகால வரைக்கும் நாங்க இந்த நாட்டில் வாழ்ந்தோம், எங்கள ஒவ்வொரு ஆள் செய்த தவறும் அந்த ஆளோட, அந்த குடும்பத்தோட, அவர் வாழ்ற மாகாணத்தோட இணைக்கப்பட்டது. ஆனா நாங்க இப்ப ஒரு ஜமான்ல வாழ்றோம், நாங்க ஒரு நிலைமையில வாழ்றோம், இந்த சிச்சுவேஷன் இருக்குது, இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆள் ஒரு தவறு செஞ்சா, ஒரு முஸ்லீம் ஒரு தவறு செஞ்சா, அவருடைய குடும்பமோ, அவர் வாழ்ற மாகாணமோ, அவர் இருக்கிற ஊரோ சுத்தி காட்டப்படாது, மாறாக அவருடைய தீன், அவருடைய இஸ்லாம் சுத்தி காட்டப்படும். ஆகவே அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒருவர் பெரிய மாளிகைக்குள்ள பெரிய ஒரு தொழிலோட படித்த அமைப்புல வாழ்ந்தாலும் சரி, ஒரு மனிதர் குடிசேல ஏதோ கூலி வேலை செஞ்சு கொண்டு ஒரு ஏழ்மைத்தனத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டு போனாலும் சரி, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்ட கையிலையும் இந்த முழு நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களோட மானம் மரியாதையும் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் தவறு செஞ்சா அந்த முஸ்லிமை பார்த்து மட்டும் விரல்கள் நீட்டப்படுவதில்லை, அந்த முஸ்லிமை பார்த்தும் நீட்டப்படுகிறது, அந்த முஸ்லிமுடைய மார்க்கத்தை பார்த்தும் நீட்டப்படுகிறது, குர்ஆனை பார்த்து நீட்டப்படுகிறது, ஹதீஸை பார்த்து நீட்டப்படுகிறது. இதைத்தானா குர்ஆன் போதிக்குது, இதைத்தானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய நபி இவர்களுக்கு சொல்லிக்காட்டி இருக்கிறார்கள் என்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கிறோம். அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் இவ்வளவு காலமாக இந்த ஹஜ்ஜி பெருநாள் என்று வார நேரம் நாங்கள் எங்கட அந்நிய சமுதாயத்துக்கு எங்கட செயல்களால, எங்கட நடவடிக்கைகளால, எங்கட நடத்தையால நாங்கள் காட்டி வச்சிருந்தது மிருகங்களை அறுத்து பலியிடுவதும், அந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய பெருநாளை விட விசேஷமாக விளையாட்டு போட்டிகளை வைத்து இந்த ஈதுல் அல்ஹாவை கொண்டாடுவதுமாகத்தான் நாங்கள் காட்டி வச்சிருந்தோம். இதனால தான் பிரச்சனைகள் வார நேரம் அது பிரதிபலிக்க தொடங்குது. குர்பானியை நாங்கள் ஆகும் என்று சொல்லி வச்சுக்கிறோம், மிருகங்களை அறுக்க முடியும். இஸ்லாம் மிருகங்களை அறுக்க சொல்லுது, இஸ்லாம் மிருகங்களை அறுத்து சாப்பிட ஆகுமாக்குது என்றதை மட்டும் நாங்கள் உம்மத்துக்கு காட்டுறோம், என்றதை மட்டும் நாங்கள் சொல்றோம். அதுல பின்னணி என்ன, அதுல முறை என்ன, அதுல நோக்கம் என்ன, அதுல ஹிக்மத் என்ன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த மறந்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு காலமும் எங்களுடைய நாட்டில் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, அது மார்க்கத்தை பற்றி தெளிவுபடுக்கிறது என்றா அது உலமாக்கள மட்டும் பொறுப்பு, உலமாக்கள மேல மட்டும் இருந்தது. ஆனா இப்போ நாங்கள் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், ஒரு நிலைமையில வாழ்றோம். முஸ்லீம் என்றால் அவர் ஒரு ஆலிமாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், அவர் ஒரு வசதி படைத்தவராக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், அவர் ஒரு நாட்டாமை வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவர் எப்படியாப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு முஸ்லீம் என்றால் இஸ்லாம் சொல்லும் ஒவ்வொரு வணக்கத்துக்கும், இஸ்லாம் சொல்லும் ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு தெளிவை, ஒரு விளக்கத்தை அந்நிய சமுதாயத்துக்கு மத்தியிலே சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இன்று எமது சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய சமுதாயம் இவ்வளவு காலமாக நடந்தது, எங்கட இந்த பள்ளியில எங்கட இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு குர்பானிகளை கொடுத்தோம் என்று அது படம் பிடிச்சி அது வீடியோக்கள் எடுத்து அங்க அதுல போடுறது, யூடியூப்ல போடுறது, இதுல போடுறது என்று எங்கட காலங்கள் இவ்வளவு காலமாக போனது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு முழு உலகிலேயும் இஸ்லாம் என்றால் தீவிரவாதத்தை புகட்டும் ஒரு மார்க்கம், அவர்களுடைய அமல்களே இந்த தீவிரவாதத்தையும் ஒரு வெறித்தனத்தையும் காட்டக்கூடிய ஒரு மார்க்கம், இரத்த பிரியர்கள் மாமிச பிரியர்கள் என்றெல்லாம் இந்த குர்பானியை செய்ய ஆகும் என்று இஸ்லாம் பேசியதால இந்த அளவுக்கு இஸ்லாத்தை குறை சொல்கிறார்களே. எங்க நாங்க இந்த தீனுல் இஸ்லாம் மிருகங்களை அறுக்க சொன்னாலும் மிருகங்களுக்குரிய உரிமைகளை, மிருகங்களுக்குரிய ரைட்ஸை இஸ்லாம் இவ்வளவு பேசியிருக்கிறது என்று எப்ப நாங்க இந்த அந்நிய சமுதாயத்துக்கு சொல்லி இருக்கிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க அப்படி விளங்கி நாங்க அந்த முறையை பேணி நடந்தா தானே அந்நிய சமுதாயத்தில் சொல்றது. இஸ்லாம் குர்பானிய ஆகுமாக்கி இருந்தாலும் மிருகங்களின் உரிமைய எந்த மதமும் எந்த மார்க்கமும் யாரும் பேசாத அளவுக்கு எவ்வளவு பெரிய இரக்கத்தனம் படைத்த ஒரு ஆளும் இந்த மிருகத்தின உரிமையை சொல்லாத அளவுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் மிருகத்தினுடைய உரிமையை சொல்லி இதைகளை ஒத்தருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. நாங்க விளங்கணும், மார்க்கத்தை படிக்கணும், தீன விளங்கணும், நாங்க குர்பானி கொடுக்கிறோம், நாங்க மிருகங்களை அறுத்து பழியிடுறோம் என்று அந்நிய சமுதாயத்தில் சொல்வது மாத்திரம் அல்ல, நாங்க செயல்படுத்துறது மாத்திரம் அல்ல, இந்த தீனுல் இஸ்லாம் மிருகங்களுக்கு எந்த அளவு இரக்கம் காட்டி இருக்கிறது என்பதையும் அந்நிய சமுதாயத்தில் சொல்றது எங்கள் ஒத்தத்துறதையும் கடமை. அன்பான செவ்வர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகங்களுக்குரிய ரைட்ஸ, மிருகங்களுக்குரிய உரிமையை சொல்லி காட்டும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா குத்திய மினல் ஹய் ஹராம், ஒரு மனிதருக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ இறைச்சி அல்லது 2 கிலோ இறைச்சி, ஒரு கொஞ்சம் இறைச்சி அவருக்கு தேவைப்படுது, ஆனால் அவருடைய இருக்கிறது ஒரு மிருகம், அந்த முழு மிருகத்தையும் அறுத்தால் அது அநியாயமாக போய்விடும் என்று அவருக்கு தேவையான அளவு இறைச்சியை உயிரோடு வச்சு வெட்டி எடுத்தா அது ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் ஒரு இடத்தால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிற சமயம் ஒரு ஒட்டகத்தை கண்டாங்க, அதோட வயிறும் இடுப்பும் சேர்ந்திருந்தது, அதற்கு சரியான முறையில சீனி போடப்படல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தக்குல்லாஹ பிஹாதிஹில் பஹாயிம், இந்த மிருகங்களோட விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, இந்த மிருகங்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அதுக்கு உரிய முறையில தீனி போடுங்க, அதை உரிய முறையில கவனிங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஹதீஸ்ல பதிவாகுது, ஒரு ஒட்டகம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல முறப்பாடு செய்து, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு காலம் நல்லாக இருந்தேன், என்ன வச்சு வேலை வாங்கினாங்க, எனக்கு நல்ல முறையில சீனி போட்டாங்க, நான் இப்ப எந்த ஒரு பொருளையும் சுமக்க முடியாத அளவுக்கு, யாரையும் இந்த மேல வச்சு பிரயாணம் கொண்டு போக இயலாத அளவுக்கு நான் ஒரு பலகீனமாக ஒரு 4 வயது முதிர்ந்து போய்விட்டேன், அதனால எந்த எஜமான் எனக்கு சரியான முறையில சீனி தாரார் இல்லை, எனக்கு சரியான முறையில் வேளை சாப்பாடு தாரார் இல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முறப்பட்ட நேரத்தில் அந்த ஒட்டகத்துக்கு உரிமைக்காரராகிய அந்த மனிதரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக கடுமையான முறையில் எச்சரித்தாங்க. அந்தந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்க்கிறாங்க. அந்த மனிதர் ஒரு ஆட்டு அறுக்கிறதுக்காக அந்த ஆட்டை கீழே அந்த ஆட்டை பிடிச்சு கொண்டு எந்த கத்தியால அந்த ஆட்டை அறுக்க போறாரோ அதே கத்தி அந்த மிருகம் பார்த்து கொண்டிருக்கிற நேரமே சீட்டி கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அத்துரீது அன் துமிதஹா மைதத்தை, என்னப்பா ஒரு தடவை நீங்க அதை அந்த கத்தியை எடுத்து நீங்க அதுல கழுத்துல வச்சு அறுத்து ஒரு தடவை நீங்க அதை உயிரை அனுப்ப போறீங்க, ஆனா இந்த கத்தியால நீங்க அந்த மிருகத்தை அறுக்க போறீங்களோ அதே கத்தியை அதுல கண்முன்னால சீட்டி சீட்டி இன்னொரு தடவை அதை உயிரை அனுப்புறீங்க. ஒரு மிருகத்தை ரெண்டு தடவை கொல்லாதீங்க, ஒரு தடவை கொள்ளுங்க, ஒரு தடவை அருங்க, அதுக்கு வேதனை கொடுக்காதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மிருகத்தின விஷயத்துல இந்த மிருகங்களுக்குரிய எவ்வளவோ உரிமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஒரு தடவை சீரத்து ரசூல் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் வருது, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட ஒரு பிரயாணம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிறுநீர் கழிக்க தேவைப்பட்டது. சஹாபாக்களை அங்க நிறுத்திட்டு சிறுநீர் சேவைக்காக சென்று வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த டைமை பார்த்து ஒரு சஹாபி அங்க நிக்கிற நேரம் ஒரு மரத்தை காண்றாரு. அந்த மரத்தில் அந்த குருவியினுடைய ஒரு பறவையினுடைய குஞ்சிகளை காண்றார். இந்த சஹாபிக்கு அதை எடுத்து வளர்க்கணும் என்ற எண்ணம் வருகிறது. அதில் ஒரு குஞ்சை கையில் எடுத்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவையை நிறைவேற்றிட்டு வந்தாங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பின்னாலே போயிட்டாங்க. இப்ப அந்த குருவியினுடைய தாய் பறவை, அந்த குஞ்சினுடைய தாய் பறவை அந்த சஹாபாக்களை சுத்தி சுத்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மன் ஃபஜாஹா பிவலதிஹா, இந்த தாய் பறவையை அதனுடைய குஞ்சை எடுத்து யார் இவ்வாறு கஷ்டப்படுத்தியது, சஞ்சலத்துக்குள் உள்ளாக்கியது, அதனுடைய குஞ்சை கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகத்தை அறுத்து ஆகுமாக்கி இருந்தாலும் சில கட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் உணர்வுகளை எப்படி மதிச்சாங்களோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகங்களோட உணர்வையும் மதிச்சிருக்கிறார். நாங்க பாக்குறோம் ரோட்ல போட்டிருப்பாங்க நோ பார்க்கிங், இங்க வாகனங்களை நிறுத்தலாம். ஒரு வீட்டுக்கு முன்னால வாகனத்தை நிறுத்தினா அந்த வீட்டுக்காரனுக்கு கஷ்டம், ஒரு கடைக்கு முன்னால லொரிய நிப்பட்டினா அந்த கடைக்காரனுக்கு கஷ்டம், ஒரு இடத்து பொது இடத்துக்கு முன்னால ஒரு வாகனத்தை நிறுத்தினா அங்க உள்ள மக்களுக்கு கஷ்டம், வாகனம் அடிக்கடி போற இடத்துல ஒரு வாகனத்தை நிறுத்தி வச்சா அந்த வாகனங்கள் போவது கஷ்டம், அதனால நோ பார்க்கிங் என்ற ஒன்றைங்கிற நாடுகளை அறிமுகப்படுத்தி முழு உலகமும் அதை சொல்லு. அந்தந்த சகோதரர்களே பெரியார்களே, இது மனிதன் உணர்வை மதித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட படைகள் போற நேரம் சொன்னாங்க, நீங்க சில நேரம் பாலைவனங்கள்ல காடுகள்ல தங்குவீங்க, அந்த நேரத்துல நீங்க உங்களோட கூடாரங்களை கட்டி அதுல தூங்குவீங்க, நீங்க கூடாரங்கள் கட்டுற நேரம் பாருங்க, மிருகங்கள் போற வார வழியாக இருந்தா நீங்க அதை தடுத்து அதை குறுக்காக அதை குரஸ் பண்ணி உங்களோட கூடாரங்களையும் உங்களோட படைகளையும் நீங்க நிறுத்தி விடாதீங்க, அதுல பாதையை விட்டுட்டு ஒதுக்குப்புறமாக உங்களோட கூடாரங்களை நீங்க அமைச்சிக்கோங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரெண்டா எங்கட உம்மத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோ பார்க்கிங் என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது மனிதனுக்கல்ல மிருகத்தினுடைய உணர்வை மதித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிருகம் என்றா மதித்தாங்க, அதுக்கென்று ஒரு உணர்வு இருக்குது, அதுவும் வாழுது, அதுவும் அதுக்கென்று உயிர் இருக்குது, அதுவும் நோவுகளை வருத்தங்களை உணருது என்றதை கவனிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகம் என்றா அதோட இப்படி நடக்க வேண்டும், அதற்குரிய உரிமைகள் என்ன என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டினார். ஒட்டகத்தை பத்தி குர்ஆன் பேசுற நேரம் அதுல பிரயாணம் செய்யலும், மிருகங்களை பிரயாணத்துக்காக பயன்படுத்த முடியும் என்று தீனுல் இஸ்லாம் சொல்லுது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, மிருகங்களை பிரயாணத்துக்காக பயன்படுத்த முடியும் என்று சொன்ன அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்அலு லுஹூர தவாபிக்கும் அல் மனாபிர், நீங்க ஒரு மிருகத்துல ஏறி பிரயாணம் செய்றீங்க, நீங்க பிரயாணம் செய்யற சமயம் உங்களோட ஒரு நண்பர் உங்களை சந்திக்கிறார், நீங்க போற இடத்துல குறுக்காக உங்களோட ஒரு நண்பர் உங்களை சந்திக்கிறார் என்றால், நீங்க அந்த ஒட்டகத்திலே மேல இருந்து கொண்டு நீங்க அந்த நண்பரோட பேசாதீங்க, பிரயாணத்தை நிறுத்திட்டீங்களா, அந்த ஒட்டகம் நடக்கிறத நிறுத்திட்டீங்களா, நீங்க கீழே இறங்கித்தான் அந்த உங்களுடைய நண்பருடன் பேச வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இந்த அளவுக்கு இரக்கத்தையும் இந்த அளவுக்கு உரிமையையும் இந்த அளவுக்கு மனோநிலையையும் புரிந்து மிருகத்துடைய உணர்வுகளை புரிந்து மிருகத்துக்கு உரிமை செல்லும் ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை விட வேறு எதுதான் இருக்கும்? அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, பிரயாணம் செய்யலும், மிருகத்தின் மேல பிரயாணம் செய்யலும், அது எத்தனை கிலோமீட்டராக இருக்கலும், எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும், நாங்கள் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், ஒரு 5 நிமிடம், அதே வந்த பிரயாணி அந்த ஒட்டகத்துக்கு மேலால இருந்து ஒரு ஆளுடன் நிறுத்தி கதைத்துக் கொண்டிருக்க கூடாது என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இஸ்லாம் சொல்லுது மிருகத்துக்கு மேல ஏறி பிரயாணம் செய்யலும், அதை நாங்கள் உங்களுக்கு ஆகியமாக்கிறோம், ஆனால் அதே மிருகத்துக்கு மேல இருந்து இன்னொரு ஆளோட நீங்க கதைச்சு கொண்டிருக்கிறத நாங்க அனுமதிக்கல்ல. எவ்வளவு அழகான முன்மாதிரி! அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சஹாபாக்களுடைய சரித்திரங்களை நாங்க திரட்டினா, இவ்வளவு காலம் சாப்பிடாம இருந்தாங்க, அவங்களுக்கு பசியோட இருந்தாங்க, ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடாத நேரங்கள், சில நேரங்கள்ல ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிட்டாங்க, சில நேரங்கள்ல வாரத்துக்கு 1 முறை, சில நேரங்கள்ல மாதத்துக்கு 3 முறை, இப்படி எல்லாம் சரித்திரங்கள் தேடி எடுக்கலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்களுக்கு கஷ்டத்தால, சஹாபாக்களுக்கு வந்த கஷ்டத்தால, சஹாபாக்கள் ஜிஹாதுல போக வேண்டி இருந்த அந்த வேலை பழுகளால, சஹாபாக்களுக்கு இருந்த வறுமையால, சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சில சில பிரச்சனைகளால, அவங்களுக்கு இருந்த கால்நடைகளுக்கு, அவங்களுக்கு இருந்த ஒட்டகங்களுக்கு, அவங்களுக்கு இருந்த குதிரைகளுக்கு சீனி போட முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, சரித்திரங்கள்ல அவங்க அந்த சீனி போடாம மிருகங்கள் அவ்வாறு சொடிஞ்சு போனது, அந்த மிருகங்களை அவங்க கொடுமைப்படுத்தினாங்க என்று சரித்திரங்கள் எங்கேயும் காட்ட முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் மிருகத்துக்கு சீனி போடுற விஷயத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக, பக்குவமாக, பொடுபோக்கு இல்லாமல், மீ கட்டன் ரைட்டாக இருந்தாங்க என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்களோட பாலைவனத்துல வந்து கொண்டிருக்கிறான். வார நேரம் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவதானிக்கிறாங்க. அவங்களோட படைக்கு முன்னால தூரத்துல யாரோ ஒரு ஆள் தலைக்கு மேல ஒரு மூட்டையை வச்சு தூக்கிட்டு போறாங்க. இப்ப இந்த இவங்க ஒட்டகத்துல இவங்க குதிரையில போறாங்க, அந்த ஆளை நெருங்க 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளம் கண்டுகொண்டாங்க. அது அவங்களோட மைத்துனி ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட சகோதரி ஹஜரத் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட மனைவி. சகோதரர்களே பெரியார்களே, அந்த ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட மனைவி அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட மகள், அந்த பாலைவனத்தில் அந்த வெயில்ல அந்த கஷ்டத்துல ஒரு மூட்டையை தலையில வச்சு கொண்டு கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வராங்க, அந்த மூட்டையில என்ன இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட நேரத்தில் அந்த பெண்மணி பதில் சொன்னா, அந்த சஹாபி பெண்மணி பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது நான் என்னுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குதிரைக்காக போடும் சீனி என்னுடைய தலையில இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னார். அந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அளவுக்கு மதிச்சாங்க, இந்த அளவுக்கு உணர்வுகளை பேணினாங்க. அறுக்க இஸ்லாம் அனுமதி கொடுக்குது என்றதுனால சித்திரவதப்படுத்த, அதை கொடுமைப்படுத்த, அதை கஷ்டப்படுத்த ஒரு நாளும் இந்த தீனுல் இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. மாறாக அதோட உரிமையை பேணுது, அதோட உணர்வை பேணுது, அதற்குரிய சலுகைகளை பேணுது, அதற்குரிய சொகுசுகளை பேணுது என்பதை நாங்கள் ஒத்துத்தரும் விளங்கிக் கொள்ளணும். எங்களை சுத்திக்கிற அந்நிய சமுதாயத்துக்கு இந்த உரிமை எடுத்துக்காட்டு ஒரு இடத்தால போய்க்கு நிக்கிறான். அந்த இடத்துல ரெண்டு சேவல் சண்டைக்காக விடப்பட்டிருக்குது. கேட்டாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மன் ஃபஅல ஹாதா, யார் இப்படி செஞ்சது, யாருதான் இப்படி செஞ்சாலும் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஃபஅல ஹாதா, இப்படி சேவல்களை, இப்படி மிருகங்களை சண்டைக்காக போடக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், அவர்களுக்கு பதுவா செய்தார்கள் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார். அந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே மிருகத்தை அதற்கும் இருக்கிறது உயிர், அதுவும் நோவுகளை உணருது, வழிகளை உணருது, கஷ்டங்களை உணருது, அந்த மிருகத்துக்கும் உரிமைகளை கொடுக்க இஸ்லாம் வலியுறுத்துது என்றதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்றைக்கு ஒத்துத்தரும் நாங்க கொடுக்கிற இந்த குர்பானு, நாங்க அறுக்கிற இந்த மிருகங்களுக்கு எதிர்ப்பு வார நேரம் எவ்வளவு கூக்குரல்கள் கொடுக்கிறோம், எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு கொதிக்கிறோம், அங்க ஏசுறது இவனுக்கு ஏசுறது, அவனுக்கு ஏசுறது, இது இவன்ட திட்டம், அவன்ட திட்டம், இதுக்கு பின்னால இவன், அதுக்கு பின்னால் அவன் என்றெல்லாம் எவ்வளவு பேசுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு காலத்துக்கும் எங்களை இந்த இலங்கை நாட்டில எங்கட முஸ்லீம்கள் இந்த மிருகங்களோடு நடந்து கொண்ட முறைகளை எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு நாங்கள் நடக்கிறோம். இஸ்லாம் சொல்றதை போல அந்த மிருகங்களுக்கு நாங்கள் உரிமையை கொடுக்கிறோமா, அதுல உணர்வுகளை பேணுறோமா, அதுல உரிமைகளை நாங்கள் அதுக்கு வழங்குறோமா என்பதை சகோதரர்களே, பெரியார்களே, சிந்தித்து பார்த்தால் அதுல நாங்கள் ஜீரோவாகத்தான் இருக்கிறோம். அந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு பாருங்க, இந்த குர்பான சீசன், இந்த உல்கியாட காலங்கள் வந்துட்டா, நாங்க கூட்டாக கொடுக்கிறோம், நாங்க உல்கியா கொடுக்கிறோம், நாங்க எப்படி கொடுக்கிறோம், நாங்க அப்படி கொடுக்கிறோம் என்றெல்லாம் இந்த உல்கியாட பேரை வச்சு அறுக்க முடியும். இஸ்லாம் இந்த அறுக்கிறத வலியுறுத்துது என்றதை வச்சு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எப்படி எப்படி எல்லாம் மிருகங்களோடு நடந்து கொள்றோம், எவ்வளவு கொடுமைப்படுத்துறோம், எவ்வளவு கஷ்டப்படுத்துறோம். ஒரு திரிவில் ஒரு மாடு, கொஞ்சம் பெருசான திரிவில் பியாஜோக்கள்ல ரெண்டு மாடுகள், சின்ன லொரிகள்ல நாலஞ்சு மாட்டை போட்டு நசுக்கிறது, இது போன்ற கொடுமைகள விபரீதம் தான் சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நானும் நீங்களும் அனுபவிக்கிறோம். இன்று நான் இருந்தாவது, இந்த கட்டத்தில் இருந்தாவது நாங்கள் விழிப்பு பெற வேண்டும். நாங்கள் அறுக்கிறோம், நாங்கள் சமாளிப்போம், நாங்கள் பேசி எடுப்போம் என்றது அல்ல. எங்களுக்கு பின்னால உள்ள சமுதாயம் இந்த உல்கியாவை எந்த பிரச்சனையும் இன்றி நாங்கள் உட்ட தவறுகளால அவர்கள் அதை தடை செய்யப்பட்ட சமுதாயமாக ஆகக்கூடாது என்பதை எங்கட கவனத்தில் எடுத்து நாங்கள் செயல்பட ஒத்துத்தரும் கட்டாய கடமைப்பட்டுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கூட்டு குர்பான்கள் நடக்குது, அங்க உலகியாக்காக மாடுகள் எடுக்கப்படுது. சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி நீங்க ஒரு மாட்டை வாங்குற நேரம் அதுல வயது விலங்கெடுத்து எத்தனை வருடம், ரெண்டு வருடம் பூர்த்தியா இல்லையா என்றதை பார்த்து விலைய பார்த்து வாங்குறீங்களோ, அதே போல நீங்க அல்லாஹ் பயந்து அந்த மிருகத்தை சரியான முறையில இஸ்லாம் சொல்ற அடிப்படையில அதை நீங்க கவனிக்கிற ஒரு ஆளாக இருந்தா, நீங்க யார்கிட்ட இருந்து மாட்டை வாங்குறீங்களோ அவர்கிட்ட நீங்க கேட்கணும், நீங்க இதுக்கு தீனி கொடுத்தது எப்படி, இதுக்கு நீங்க உணவு போட்டது எப்படி, என்னென்ன நேரங்கள்ல எதை நீங்க உணவாக கொடுத்தீங்க என்பதையும் அறிந்து அதே முறையை நீங்களும் பலவு பண்ணலேண்டா. உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மிருகம் ஒரு விதத்துல உணவுக்கு பழக்கப்பட்டால், அதுல உணவு முறைகள் மாற்றப்பட்டால் அது தொடிஞ்சுவிடும், அதற்கு சில சில நோய்கள் உருவாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம யாரும் கஷ்டப்பட்டு 80,000 ஒரு லட்சம் 60,000 என்றெல்லாம் செலவழித்து சிலர்கள் பங்குதாரிகளாக சேர்ந்தெல்லாம் உறுதியா கொடுக்கிறார்கள், நாங்க கொடுக்க இருக்கும் அந்த மிருகத்தை நாங்க கொடுமைப்படுத்தி சித்திரவதப்படுத்தி அந்த அமல அந்த உறுதியோட நன்மையை அடைஞ்சு கொள்ளாத கை சேதப்படக்கூடிய கூட்டத்தில் நாங்க யாரும் சேர்ந்திடக் கூடாது. அதனால நாங்க எத்தனை மாட்டை அறுத்தாலும் சரி, நாங்க எத்தனை மாட்டை கொடுத்தாலும் சரி, சகோதரர்களே பெரியார்களே, நாங்க ஒத்துக்கிறோம், அதுக்குரிய உரிமைகளை கொடுக்கணும். சென்ற வருடம் கூட நாங்க அவதானிச்சோம், எங்கட சில சகோதரர்கள் ஒரு வேன்ல அதுல மேல் உடம்பு விளங்க கூடாது என்றதுனால அதுல கால்களை உடச்சி கால்களை முறிச்சி ஒரு வேன்லையும் மாடுகளை கொண்டு போன எங்கட சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இதெல்லாம் பெருமை அல்ல. நாங்க இப்படி செஞ்சிடுறோம், நாங்க இப்படியான தவறுகளை செஞ்சிடுறோம், நாங்க இப்படியான குற்றங்களை செஞ்சிடுறோம், நாளைக்கு பாதிக்கப்பட போது எங்களுக்கு பின்னால் வர சமுதாயம் என்றதை நாங்க உணர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஒரு லைபான ஹதீஸிலே வருகிறது, யாரெல்லாம் அதிகமாக மிருகங்களை அறுப்பார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து இரக்கம் கலட்டப்பட்டுவிடும். சகோதரர்களே பெரியார்களே, நாங்க கண்கூடாக பார்க்கிறோம், சிலர்களுடைய தொழில் இது, எவனை வித்தாவது, எவனுக்கு எது செஞ்சாவது, யாருக்கு எது நடந்தாவது மாட்டக் கொண்டு ஒப்படைக்கணும். அது எப்படியாப்பட்ட முறையில் ஆய்ந்தாலும் சரி, ஒரு இரக்கத்தனம் இல்லாமல் மிருகத்துடன் மிருகத்தனமாகவே நடந்து கொள்ளக்கூடிய எங்களை சில சில சகோதரர்களை நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். அதனால சகோதரர்களே பெரியார்களே, அதற்கு ஒரு உரிமை இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. நாங்கள் செஞ்சா முறையா செய்யணும், இல்லையா முறையா செய்ய முடியாது. எங்களால கொடுமை நடக்குதா, உட்டு போடுங்க, கட்டாயம் இல்லை, உறுதியா வாஜிப் இல்லை. கொடுமை நடக்குது, முழு முஸ்லிம் உம்மத்தும் சீரழிகிறதை போல எங்களால செயல்கள் நடந்துக்குதா, நடக்க பார்க்குதா? சகோதரர்களே, வானம் வசதி கேட்ட மாதிரி உரிமைகளை பேணி முறைகளோட யாரையும் சீரழிச்சிடாம, யாரோட மான மறுவாதைகளும் போற அமைப்புக்கு இல்லாம, எந்த தடை சட்டங்களையும் உருவாக்கிடாம நாங்க முறையாக செய்ய முடியும் என்றா செய்வோம், இல்லையா தள்ளிட்டு அல்ஹம்துலில்லா நாங்க சும்மா இருப்போம். ஏனென்றா உறுதியா கொடுக்கிறது வாஜிப் இல்லை. நாங்க ஒரு சுண்ணத்தை செய்ய பேசி பெரிய கேவலங்களை, பெரிய நஷ்டங்களை, பெரிய இழிவுகளை, பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது என்பதை நாங்க ஒத்துக்கிறோம். மனசில் ஆழமாக பதிவு வச்சு கொள்ள வேண்டும். ஒழுங்கியா கூட்டாக கொடுக்கிறவங்க, தனிப்பட்ட முறையில கொடுக்கிறவங்க, மாடுகளை கொண்டு வரவங்கள்ட்ட முறையாக கொண்டு வர சொல்லுங்க. நான் பணத்தை ஒப்படைச்சிட்டேன், மாடு வந்துடணும், அது எப்படியாக இருந்தாலும் எனக்கு வேறல்ல என்ற கதை பேசவானம் முறையாக எடுங்க, முறையாக அருங்க, அதுக்குரிய உரிமைகளை கொடுங்க. இப்படி நாங்க செஞ்சோம் என்றா அல்லாட்டையும் கூறி அடைஞ்சு கொள்வோம். இந்த உம்மத்திலையும் இந்த நாட்டிலையும் சாந்தமான ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிய சமுதாயத்தில் சேருவோம். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நாங்க முன்னால அரபாவுடைய நோன்பை முன்னோக்கி கொண்டிருக்கோம். அரபாவுடைய நோன்பு எங்களுக்கு முன்னால இருக்குது. கடைசியாக இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்றேன். அரபாட நோன்பு எங்களுக்கு இருக்கு. இந்த அரபாட நோன்பு அநேகமான ஹதீஸ்கள்ல அரபாட நாளையில நோன்பு பிடிங்க ஹதீஸ்கள் வருது. இன்னைக்கு சிலர்களுக்கு ஒரு குழப்பம், அங்கே அரபாட நாளில் நாங்க நோன்பு பிடிக்கிறதா அல்லது எங்கட நாளையில நாங்க நோன்பு பிடிக்கிறதா? ஹதீஸ்கள்ல செட்ட தெளிவாக வந்திருக்குது, யௌமத்தாசே அரபாவுடைய நாளையில மட்டும் நோன்பு பிடிங்க வரல. அப்படி சில ரிவாயத்துகள் இருந்தாலும் 9வது நாளையில புற 9 நோன்பு பிடிங்க என்றும் ஹதீஸ்கள் இருக்குது. அதனால அரபாவுடைய நாள் எங்களுக்கு புற 9 எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க அரபாவுடைய நோன்பு நோக்க போகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, சில சில அமைப்புகள் சில சில பிரச்சனைகள் வரும். நாங்க எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்குதா, அதுபடி போகணும். நீங்க எப்ப பிடிக்கிறீங்க, நீங்க இப்படி பிடிச்சீங்களா, இல்ல இப்படித்தான் வருகிறது என்று அடுத்தவனுக்கு நாங்க சொல்ல போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிரச்சனை பட்டுக் கொள்ளுவானும், எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளே ஆயிரும், அதுக்குள்ள இந்த 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 அரபாடு நோம்புட விஷயம் சில சில இடங்கள்ல எங்களுடைய காலி பிரதேசங்கள்ல அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே பெரியார்களே, பிடிக்கிறவங்க வேண்டிய மாதிரி பிடிக்கட்டும், நாங்க ஹதீச சொல்றோம், நாங்க சொல்லி தவறாக இருந்தா நாளை கியாமத்தில் நாங்க பொறுப்பு, உலமாக்கள் அதை பொறுப்பெடுப்பாங்க. சகோதரர்களே பெரியார்களே, துனியாட விஷயத்தை நீங்க எப்படி செஞ்சு கொண்டு போங்க, உங்களோட புத்திக்கு பட்ட மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி, உங்களுக்கு வசதிப்பட்ட மாதிரி, நீங்க யாருடைய மசூரா பண்ணி செய்யுங்க. ஆனா அல்லாஹ்வுக்காக கேட்டுக்கொள்றோம், மார்க்கத்துல விஷயத்தை மட்டும் உலமாக்கள்கிட்ட அல்ல, தகுந்த உலமாக்கள்கிட்ட கையில ஒப்படைங்க, அவங்கள வச்சு பின்பற்றுங்க, அவங்கள வச்சு வழிநடத்தி கொண்டு போங்க. நீங்க எதுல இருக்கிறீங்க, நீங்க தப்லீக் ஜமாத்துல இருங்க, நீங்க தரிக்கால இருங்க, நீங்க தௌஹீதில் இருங்க, எதுல இருந்தாலும் எல்லா சமுதாயத்துக்கும் நான் ஒன்று சொல்றேன், ஒரு விஷயத்தை கவனமாக விளங்கெடுத்துக்கோங்க. யகூதிகளுடைய சூழ்ச்சிகள் அதிகம், யகூதிகளுடைய திட்டங்கள் அதிகம். பங்களாதேஷ்ல ஒரு ஜும்மா பள்ளியில மார்க்கத்தை படித்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒரு யகூதி ஜும்மா பயான் செஞ்சார், அந்த மக்களுக்கு இமாமத் செஞ்சார், 4 வருஷம் அந்த பள்ளிய இமாமத் செஞ்சாரு, 4 வருஷம் குத்துபா இருந்தார். அந்த யகூதி அப்படி செய்ய காரணம் என்ன தெரியுமா? அந்த யகூதிக்கு ஒரு யகூதி குர்ஆன் ஹதீஸ படித்து கொடுக்கிற நேரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு இமாம முஸ்லீம்கள் பின்பற்றி கொண்டு போயிட்டு, தொழுகைக்காக இமாம ஒரு முஸ்லீம்கள் பின்பற்றி கொண்டு போயிட்டு, அவர் தொழுவித்தது பில என்று அறிய வந்தார். அந்த தொழுகை எல்லத்தை முஸ்லீம்கள் மீட்டோனும் என்ற சட்டம், அந்த யகூதி அதை படிச்சு அவன் ஆலிமாக மாறி அந்த சட்டத்தை முஸ்லீம்களுக்குள்ள கொண்டு வரணும், அந்த குழப்பத்தை உருவாக்கணும், முஸ்லீம்களுடைய தொழுகையை பாத்திலாக்கணும் என்பதற்காக கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் ஒரு ஜும்மா பள்ளியில சேவை செஞ்சுட்டு அந்த யகூதி ஊருக்கு திரும்பி அந்த ஊரு மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறான், நான் ஒரு யகூதி, நான் கொத்துபா செஞ்சேன், நான் தொழுவிச்சேன், நீங்க எல்லாம் என்ன பின்பற்றினீங்க, நீங்க எல்லாம் என்ன ஜும்மாவை கேட்டீங்க, எனக்கு பின்னால இருந்து தொழுதீங்க, உங்களோட இஸ்லாம் சொல்லுது, நீங்க தொழுவிச்சு யாருக்கு பின்னால இருந்து தொழுதீங்களோ அவர் ஒரு முஸ்ரிக் என்றோ, அவர் ஒரு நசாரா உண்டோ, அவர் ஒரு யகூதி என்றோ உங்களுக்கு செய்தி வந்தா, உங்களுக்கு உறுதியானா, அவருக்கு பின்னால இருந்து தொழுத எல்லா தொழுகையையும் மீட்டுங்க என்று உங்களோட இஸ்லாம் சொல்லுதுண்டா, நான் ஒரு யகூதி, உங்களை ஏமாத்தி 4 வருஷம் நான் உங்களுக்கு இமாம செஞ்சுட்டேன், என்ற நோக்கம் உங்களோட 4 வருஷம் தொழுகையை நான் மண்ணாக்கோனும், நான் பாலாக்கோனும், நீங்க அதை மீட்டாம நாளைக்கு கியாமத்துல குத்தவாளியாக ஆகணும் என்று அந்த யகூதி சொல்லிட்டு சொன்னான், உங்களோட 4 வருஷ குத்துபாக்களை, உங்களோட 4 வருஷ தொழுகைகளை மீட்டிக் கொள்ளுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு திட்டங்கள், இந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க எதுல இருங்க, எந்த ஜமாத்துல இருங்க, அல்லாவுக்காக யாருங்களை வழி நடத்துறாங்க, யாருங்களுக்கு சொல்றாங்க என்றதை மட்டும் அவதானத்தோட இருந்து கொள்ளுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி என்று நான் தாழ்மையுடன் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்றேன். கொஞ்சம் விழிப்போடு இருங்க, ஒரு விழிப்புணர்ச்சியோட இருங்க. இவ்வளவு காலமாக வந்த உலமாக்கள் யாரும் கண்ண மூடிக்கொண்டிருக்கல்ல, கண்ணை பத்தி கொண்டிருக்கல்ல, புதிதாக எதையும் கண்டுபிடிக்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஆகவே அரபாடு நாள் வருது, ஹதீஸ்கள்ல திட்ட தெளிவாக யோமத்தாசு 9வது நாளும் வந்திருக்கு. ஒரு ஆள் முந்தி பிடிக்கலாம், பிந்தி பிடிக்கலாம், அதை பத்தி நீங்க பிரச்சனை போட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெளிவாக வேண்டுமா, 9வது நாள் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அரபாடு நோம்ப பிடிச்சு கொள்ளுங்க. ஆகவே வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டி அருவானா. யாழ ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய யஹூதியத்திற நசரானியத்திற சூழ்ச்சிகள் இன்னும் பாதுகாத்துடுவாயா? எங்களுக்குள்ள ஒத்துமையை, ஐக்கியத்தை உருவாக்குவாயாக. யால எங்களோட உள்ளங்களை ஒன்று சேர்த்துருவாயாக. கொள்கவரி கட்சி வரிகளை விட்டு பாதுகாத்துடியா. யாழ்லா வரக்கூடிய ஒரு செய்யாவ நல்ல முறையில நிறைவேற்றக்கூடிய சமுதாயமாக ஆக்கிடுவாயாக. எந்த பிரச்சனைகளும், எந்த குழப்பங்களும், எந்த பிரச்சனைகளும் உண்டாக்கிடாதயா. நல்ல முறையில் அது உரிமைகளை பேணி உறுதியாக நிறைவேற்றி அதை சாபுகளை அடைந்த கூட்டத்தில் சேர்த்துடுவாயாக. யாழ்லா ரப்பே ரஹ்மானே, எங்களை இருக்கக்கூடிய நோயாளிகளின் நோயை குணப்படுத்திடுவாயாக. யாழ்ல வறுமையாளிகளுடைய வறுமையை போக்கிடுவாயாக. யாழ்லா இந்த ஊர்களில் காவிர்களுடைய எந்த ஆதிக்கமும் வந்துடாம பாதுகாத்துடுவாயாக. யாழ் ரப்பே ரஹ்மானே இந்த மஸ்ஜிதை கபூல் செஞ்சு கொள்வாயாக, இந்த ஊரை கபூல் செஞ்சு கொள்வாராக, எங்களை இந்த ஊருக்கு பரக்கத்துகளை தந்துருவாயாக. யாழ் முஸ்லீம்கள் எங்களுக்கு எல்லாம் சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சோதனைக்கு ஒரு விடுவை கொடுத்து விடுவாயாக. கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா, கலிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக குழந்தைகள் அழிக்கப்படுறார்கள் யாழ்லா, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் யாழ்லா, எவ்வளவு சூழ்ச்சிகள் நடக்குது யாழ்லா, அந்த கொடுமைகளை விட்டு பாதுகாத்துடுவாயாக.
அவர்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் இப்படிப்பட்ட சூழல்களுக்கு மத்தியில சஹாபாக்களுடைய பரம்பரைகள்ல இன்றைக்கு கலிமா இல்லாத நிலைமை இருக்குது. எல்லா சஹாபாக்கள் எல்லா பரம்பரையும் இல்ல, இப்படியும் சில காட்சிகள் இருக்கக்கூடிய காலத்துல எங்கட அப்பாவும் ஆச்சியும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன மதத்துல இருந்தாங்க, என்ன ஊரை சேர்ந்தவங்க, எங்க இருந்து வந்தாங்க, எங்கட பரம்பரை பத்தி எங்களுக்கே தெரியாது. ஆனால் அல்லாஹ் கலிமா லா இலா இல்லல்லாஹ் தந்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான், என்னையும் உங்களையும் சங்கப்படுத்தியிருக்கிறான். எங்கேயோ இருந்த கலிமாவை இந்த ஸ்ரீலங்காவில, அதுவும் உங்களையா எடுத்துக்கொண்டால் இந்த காலியில, இந்த தெற்குல, காலிக்கு கீழே உலகத்தில் எந்த நாடும் இல்லை. மோல்டிவ்ஸ் இருக்குது கொஞ்சம் பக்கத்தில், கீழே போனா ஐஸ், ஐஸ் மலை தான் இருக்கு. இந்த காலிக்கு வரைக்கும் அல்லா கலிமாவை கொண்டு சேர்த்திருக்கிறான். நானும் நீங்களும் கலிமாவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனிமா சோர்களே, ரஷ்யாவில் ஒரு ஜமாத் போயிட்டு வந்து சொன்னாங்க, -40 டிகிரியில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், -50 டிகிரியில மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை விட மேல நார்த் போல்ல ஒரு ஜமாத் போனாங்க, பாகிஸ்தானுடைய ஜமாத். அங்க மக்கள் இதுவரைக்கும் உலகத்துல மக்கள் வாழ்ந்த அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க நாங்க மட்டும்தான் வாழ்றோம்னு சொல்லி. அவங்கள்ட்ட உடுக்கக்கூடிய கலாச்சாரம் இல்லை, அவங்க உடுக்க தெரியாது. ஒரு வகையான வாழ்க்கை, எஸ்கிமோஸ் சொல்லுவோம், இப்படிப்பட்ட ஒரு கோத்திரம் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்க ஜமாத் போயிட்டு முயற்சி செய்யறாங்க, 4 மாசங்களுக்கு பின்னால எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த ஜமாத்தை நிக்க சொல்றாங்க, நின்று கோரக்கூடிய வசதி வாய்ப்பு இல்ல, திரும்பி வராங்க. நீண்ட சம்பவம், ஆச்சரியமான சம்பவம், சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் ஒரு காட்டுல போய் 35,000 முஸ்லிம்கள் முர்த்ததா இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஜமாத் முயற்சி செய்து அவங்க திரும்ப எல்லாரையும் அவங்க இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்ல ஆசையா தான் இருக்கிறான. கண்ணியமா சோர்களே, இன்னைக்கு இதைவிட அழகான சம்பவங்கள், இதைவிட ஆச்சரியமான, இதைவிட அபூர்வமான சம்பவங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்பவங்கள் சொல்றது நோக்கம் அல்ல, சம்பவங்கள் சொல்றது நோக்கம் அல்ல. எங்கட சம்பவம், இதனுடைய முடிவு என்ன? எனக்கும் உங்களுக்கும் கிடைச்ச கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஈமான், இந்த தீன், இந்த இஸ்லாம், இதனுடைய முடிவு என்ன? இந்த கதை என்ன? பயான் அப்படி கேட்டுட்டு போறதல்ல, இந்த மஜ்மால இந்த இடத்துல ஒரு முடிவு எடுங்க. இன்ஷா அல்லாஹ், நான் இதுவரையில எனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றிருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது தெரிஞ்சிருந்திருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனா இன்றையிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இந்த கலிமாவை தான் ஆக்கிக் கொள்ள போறேன். என்னுடைய பரம்பரை, என்னுடைய சந்ததி, என்னுடைய ஊர்வாசிகள், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் களிமா போய் சேரணும். அந்த மக்கள்கிட்டையும் களிமா போய் சேராத வரையில நான் என்னுடைய முயற்சியை நிறுத்த மாட்டேன்னு சொல்றோம். இன்ஷால்லாஹ் யார் தயார், நான் இந்த வாழ்க்கையின் நோக்கமா இந்த களிமாவை தான் ஆக்கிக் கொள்ள போறேன். அந்த மாநிலத்தை விளங்கிட்டேன். கன்னிமாஸ் அவர்களே, அமானியத்தை சுமந்த ஒரு மனிதன் சும்மா இருக்கலா? 1,00,000 சஹாபாக்கள்ல 10,000 பேரை தவிர மீதி எல்லாரும் மதீனா விட்டு வெளியில போனாங்க. நானும் நீங்களும் இன்னைக்கு கையை தூக்கிட்டோம். அல்லாஹ் சாட்சியா இருப்பானாக, அந்த தீன்ல எங்களையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மரணிக்க செய்வானாக, எங்கட சந்ததியை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக, எங்க ஊர்வாசியை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக, முழு உலக மக்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் காரணமாக்குவானாக. உறுதியான நியத்தை வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய வாழ்க்கையில நோக்கம் இதுக்கு பின்னால களிமாத்தான் என்று சொன்னால் நான் எப்படி துனியாவுக்கு நேரம் கொடுக்கிறேன்? யாரும் பிசினஸ் செய்யறல்ல, சஹாபாக்களுடைய பிசினஸ் தீனா இருந்துச்சு, ஆனால் மத்த மக்களுக்கு தீனை எத்தி வச்சாங்க. இன்னைக்கு எங்கட பிசினஸ் பார்த்து ஒரு சகோதரர் ஊரை குறிப்பிட விரும்பல, அவர் இஸ்லாத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு போக நான் சந்திச்சேன், 15 வருஷங்களுக்கு பின்னால் அவர் சந்திச்சேன். ஆனா அவருடைய சகாக்கள் சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வந்தவர் 10 வருஷங்கள் எங்களோட வாழ்ந்ததுக்கு பின்னால் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், எனக்கு இங்க சொல்ல இயலாது, இந்த ஜாதி எல்லாம் ஒன்றுதான். 10 வருஷம் எங்களோட வாழ்ந்தவர், முஸ்லீமாக வாழ்ந்தவர் அந்த மஜ்லிஸில் நிலவி போறாரு, நீங்க எல்லாம் ஒன்றுதான் தான் சொல்லி. சிறிய சகோதரர்கள் எல்லாருமே ஒன்றுதான் அதை சொல்லிட்டு போறார். எங்க அஹ்லாக், இஸ்லாத்துல உள்ளவனே விரட்ட போறோம் நாங்க. கண்ணியமாஸ் அவர்களே, ஈமான் இபாதத்துல மட்டும்தான் எங்களுக்கு இன்னைக்கு அமானியத்தை நாங்க விளங்குறோம். முஆமலாத்னு சொல்றது இந்த இபாதத்துல பல மடங்கு பெருசு. மக்களோட கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யறது, முஆஷராத் அடுத்தவர்களோடு எப்படி நாங்க பழகிறது, அயல் வீட்டுக்காரர் நடந்து கொள்றது எப்படி, சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்றது, அஹ்லாக் என்னுடைய தன்மைகளை எப்படி நான் மாற்றிக் கொள்றது, பணிவு, தன்னடக்கம், பொறுமை, நிதானம். நீ சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நேற்று கூட ஒரு இடத்துல போயிருந்தோம், சில உலமாக்களுடைய ஒரு ஒன்று கூட, அதுல சில வெளி சகோதரர்கள் வந்திருந்தாங்க, சின்ன வாய்த்தக்கம் சின்ன தர்க்கத்துல அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமான பேச்சுகள் பேசுறாங்க, அல்லாஹ் ரசூல் வெறுக்கக்கூடிய பேச்சுகள் பேசுறாங்க, தூஷண வார்த்தைகள் பயன்படுத்திக் கொள்றாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாயிட்டு ஒரு தொழுகை இல்லாம போறது, இபாதத்தின் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ஒரு தொழுகை இல்லாம போறது அவனுடைய வஸ்துக்கள் சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட அவன் ரோட்ல இறங்கினதை போல. எங்கட பாசில சொல்றா, ஒருத்தருக்கு ஒரு சுனாமி அடிச்சு அவர் மட்டும் தப்பினா பிடிக்கும், அவன் சொத்து எல்லாம் கடல்ல, ஒரு தொக்கு மிஸ் ஆகிறது. இன்னைக்கு தொழுகையே இல்லாம இந்த காலில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, யாருக்காவது கவலை இருக்குதா? கண்ணியமாஸ் அவர்களே, இதுவும் முஆஷரத்தின் ஒரு பகுதியில் வந்து சேரும். என்னுடைய அமல்கள் இபாதத், ஏனையவர்களோடு நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம், அவர்களுக்கு நான் அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்துறது, இந்த தாவத்துக்கு பேரு முஆஷரத்தான். தாபியங்கள் ஒரு முக்கியமான பெரியார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், இவர் பக்கத்தில் வீட்டில் ஒரு யஹூதி இருந்தார். இவர் ஏதோ இவர அமல்கள் இல்முட விஷயங்கள்ல பிஸியா இருந்தனால அவரோட அதிகமான தொடர்புகள் இல்லை. ஆனா பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவர் ஒரு தடவை பஜார்ல போற நேரம் கேள்விப்படுது, இந்த பெரியாருடைய இந்த மகானுடைய பக்கத்து வீட்டில் உள்ள யஹூதியுடைய வீடு விற்பனை கேட்குது, அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு வீடு 40,000 திரகம் தான் பொறுமதின்னு சொன்னார், 80,000 சொல்றார். எல்லாரும் சொன்னாங்க, நீங்க வித்த மாதிரி தான், 40,000 to 50,000 சொன்னா விற்கலாம், 80,000 சொன்னா யார் வாங்க போறது? அவர் சொன்னார், என் வீட்டுக்கு 40,000, என் பக்கத்து வீட்டுக்கு 40,000. பக்கத்து வீட்டை விற்கிறீங்களா? என் வீட்டை விற்கிற 40,000-க்கு, ஆனா வேற யாரும் என் பக்கத்து வீட்டை மாதிரி ஒரு பக்கத்து வீட்டை வச்சுக்கொண்டு தரமாட்டாங்க, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு இருக்கிறார், அவருக்கு 40,000, 80,000 தந்தா தான் வீடு. இது பெரியாருடைய காதல விழுது, அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அவர காதல விழுந்துருச்சு. இவர் பார்த்தாரே, என்ன பத்தி இவ்வளவு பேசுறாரே, நான் இவ்வளவு நல்லவர் சொல்லக்கூடிய எனக்கு அவர் யாரு அறிமுகம் இல்ல, அவ்வளவு பெரிய தொடர்புகள் இல்ல. போனார் அண்டை போயிட்டு கதவை தட்டி வெளியில கூப்பிடிதான், நான் பஜார்ல கேள்விப்படுறேன், நீங்க என்னை பத்தி இவ்வளவு எல்லாம் புகழ்றீங்களாம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தாவத் ஆரம்பிக்கிறார். நான் இவரும் நல்லவனா இருக்கிறதுக்கு எனக்கு தீன் தான் எல்லாம் சொல்லி தந்தது, குரானும் ஹதீஸும், இந்த களிமாவின் பக்கம் நான் உங்களே மலைக்கிறேன், எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சுட்டீங்க, நீங்களும் வாங்கல இஸ்லாத்துக்கு அவர் சொல்லித்தாரு, நான் முஸ்லீமாய் பல மாதங்கள் ஆயிட்டு உங்களோட செயல்களை பார்த்தே நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நாங்க வருஷக்கணக்கு எத்தனையோ பேருக்கு தாவத் கொடுக்கிறோம், ஆனா அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க இல்ல, ஏன்? எங்கட பேச்சுக்கள், நிதானம் இல்ல, பொறுமை இல்ல. கண்ணியமான சோர்களே, வாழ்க்கையில நோக்கத்தை களிமாவாக ஆக்கிக் கொண்டால் வாழ்க்கையில எல்லா பிரிவுகளும் களிமாக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாவுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே ஈமானிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, இபாதத்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அல்லாவுக்காக இருக்க வேண்டும். இன்னும் பார்க்கலும் இது போன்ற பசார் பள்ளிகள்ல இஷாவுக்கு பின்னால எங்க எத்தனையோ சகோதரர்கள் வந்து ஒரு 17-18 ரக்கா தொழுது போறாங்க. என்ன சுபஹலின் அப்படியே தொழுறாங்க இஷா வரைக்கும், யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவர் குழம்பிடும், ஏன் லுஹர் அசர் மகரிப் இஷா எல்லாம் தொழுகிறது வந்து இஷாவுக்கு பின்னால. எல்லா பசார்ல நடக்கக்கூடிய காட்சி. இன்னைக்கு அவ்வளவு பிசினஸ் பெருசு, என்னுடைய ராட்சியனைக்கு பெருசாயிருச்சு. அல்லாவுடைய இபாதத் அல்லாவுக்கு முன்னால நிக்கிறத விட என்ன கேஷியர்ல நிக்கிறத எனக்கு பெருசாயிட்டு. முகாமலாத் கொடுக்கல் வாங்கல் அதுல நிலம் அப்படி இருக்குது. முஹாஷராத் மக்களோட புழங்கக்கூடிய விதம் அஹ்லாக்ல இருக்க வேண்டிய தன்மைகள் யார்கிட்டையும் இல்ல. ஆக கண்ணியமான அவர்களே, இந்த பண்புகள் தன்னை வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், சஹாபாக்கள் எடுத்த அதே ட்ரைனிங், சஹாபாக்கள் எடுத்த அதே பிராக்டிஸ் நாங்களும் செஞ்சாக வேணும். சாவாக்கள் என்ன செஞ்சாங்க கண்ணியமா சௌர்களே, நபீனத்துல வந்து தன்னை அர்ப்பணிச்சாங்க, ரசூலுல்லா எப்படி வேணுமோ அப்படி பயன்படுத்தி கொண்டாங்க. இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க உங்களோட நேரத்தை காலத்தை உடலை பொருளை வந்து மர்க்கஸுக்கு ஒப்படைச்சிருங்க, எங்களை வழி நடத்தக்கூடிய உலமாக்கள் இடத்தை ஒப்படைச்சிருங்க, அவங்க உங்களை தேவையான மாதிரி பயன்படுத்துவாங்க. என்னென்ன தகாசாக்கள் இருக்குதோ, என்னென்ன தேவைகள் இருக்குதோ அவைகளுக்கு அவங்களை பயன்படுத்துவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நீங்க தானா சீராவீங்க. உங்களோட இபாதத், உங்களோட ஈமான், உங்களோட அஹ்லாக், உங்களோட முஆமலாத், உங்களோட முஆஷரா தானா சீராவும். இன்னைக்கு பாக்குறோம் கண்ணியமா சகோதரர்களே, எந்த சஹாபாக்களுடைய மனைவி மாத்த, எந்த நபிமார்களுடைய மனைவி மாத்த இந்த பயிற்சி, இந்த பிராக்டிஸ் இருக்கலையோ, குழந்தைகள் முர்த்ததா போனாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிட்ட தீன் இருக்கல்ல, அந்த குழந்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ், அவன் வேலைப்பாடு என்று சொன்னான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனே. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோட மனைவியிடத்துல தீன் இருக்குது, அந்த பயிற்சி நடக்குது, அந்த பிராக்டிஸ் கொடுக்கப்படுது. இன்ன வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர்ல அல்லாஹ் ஒரு ஹஜ் உருவாக்கினான். கோடிக்கணக்கான மக்கள் கோடி ரூபாய்கள் செலவழிச்சு கொண்டு வந்து ஹஜ் செய்துட்டு போறாங்க. இது ஏன் அந்த பயிற்சி பெறப்பட்ட இடங்கள், தீன் இருந்த குடும்பங்கள். ஏன் குடும்பம் தீனுக்கு வரணும் சொன்னார் கண்ணியமான அவர்களே, நாங்களும் இந்த தியாகத்துக்கு தயாராக வேண்டும். எல்லாரும் கையை தூக்கினோம், என்ன வாழ்க்கையோட நோக்கத்தை நான் களிமாக்கிக் கொள்றேன். இந்த நோயத்தோட சொல்லுங்க.